ஓம் சிவாய நம சைவம் .org-இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, சிச்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கொங்கை முடிசூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே.
பரசமய கோளரியை பாலராவாயனை பூ பலனம் சூழ்ந்த சிறபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குறவையிட தமிழ்வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவியமை ஆளுடைய வென்றிமழை இளங்களிற்றை விரும்பி வாழ்வாம். திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி இமைகளால் பணிந்து போற்றிக்கொண்டு சிறபுற தோன்றலாகிய திருஞான சம்பந்த பெருமானின் பொன்னார் கலர்களை முக்கரணங்களால் பணிந்து அருமையான முறையிலே ஆழ்ந்த கருத்துக்களை எல்லாம் உலகிலுள்ள அனைத்து சைவ மக்களும் சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கும் சைவம் .org அன்பர்களின் பொறுப்பாளர்களுக்கும் எனக்கு எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம் இப்போது அந்த திருவருட்பயன், அதிலே நமக்கு இன்னும் இந்த அணைந்தோர் தன்மை தான் நமக்கு சிவஞான போதம் 12 சூத்திரம் ரொம்ப அழகா சொல்லும். செம்மலர் நோன்தாள் சேரலோட்டா அம்மலங்கழுகி அன்பரோடு மறியி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே. என்னதான் இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் எல்லாம் வந்து ஒரு நல்ல நிலைக்கு போனாலும் வாசனாமலம் தாக்கினால் மிகவும் சிரமமாகிவிடும். ஆகையால் நடமாடும் சிவமாகிய அடியார்களை வணங்க வேண்டும், சிவாலயத்தை வழிபட வேண்டும், சிவாலயத்தை சிவம் எனவே கண்டு வழிபட வேண்டும் என்று நமக்கு 12 சூத்திரம் சொல்லுகிறது. அந்த வகையிலே அதற்கு ஈடாக நமது உமாபதி சிவம் அவர்களும் இந்த அணைந்தோர் தன்மையை பற்றி நமக்கு மிக அழகாக எடுத்து உரைத்திருக்கின்றார்கள். அணைந்தோர் தன்மை அப்படிங்கிறது அணைந்தோரது தன்மை அப்படின்னு விரிகிறது. அணைந்தோர் அப்படின்னா யாருன்னா, சிவபெருமான் திருவடிகளை அந்த திருவடி நிழலை அடைந்த ஜீவன் முக்தர்கள், அதாவது பூலோகத்தில் இருக்கும் பொழுதே முக்தி நிலையை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள். தன்மைனா நமக்கு தெரியும் இயல்பு. அப்போ அணைந்தோர் தன்மைனா சிவபெருமானுடைய திருவடி நிழலிலே தங்களுடைய வேட்கை அறிவு செயல்கள் நிகழப்பெற்று உள்ளும் புறமும் ஒரு தன்மை காட்சியராய் இன்புற்று இருக்கக்கூடிய ஜீவன் முத்தர்களுடைய இயல்பு என்பது பொருள். இப்ப நமக்கு இயல்பு இருக்கு. என்ன இயல்புனா, புறத்தே ஒரு இயல்பும் அகத்தே ஒரு இயல்பும் இருக்கு. ஆனா ஜீவன் முக்த நிலைக்கு நம்ம போகும்போது நிச்சயமாக ரெண்டு பக்கமும் ஒரே இயல்பு தான் இருக்கும். அதுதான் அணைந்தோரது தன்மை என்று மிக அழகாக நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் நமக்கு எடுத்து கூறி, அப்படி இருக்கக்கூடிய ஜீவன் முக்தர்களுக்கு வாசனாமலம் தாக்காது இருப்பதற்கு என்னென்ன சாதனங்கள் என்பதை கூறி நமக்கு அழகாக அதிலே விவரங்கள் எடுத்து உரைத்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக திருக்கோயில்களிலே, சதா சிவபெருமானுடைய திருக்கோயில்களிலே சரியை பணிகளும் செய்யணும். சிவபெருமானேனா நமது ஞானத்தில் ஞானம் என்ற நிலையில் சாயுஜ்ய முக்தியை அடைகின்ற திருநாவுக்கரசு பெருந்தகையை அந்த நேரம் வரையிலும், அன்று வரையும் சிவபூஜை பண்ணி அந்த நேரம் வரையிலும் பணி செய்து கொண்டுதான் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்று வரைக்கும் சரியை பணி அவர் செய்திருக்கின்றார். அதனால அவங்கெல்லாம் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அதனால நான் சரியில் இருந்து இப்போது கிரியைக்கு வந்துவிட்டேன், நான் இதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, இப்போது அடுத்த நிலைக்கு சென்று விட்டேன் யோக நிலைக்கு, ஆகையால் எனக்கு இது அவசியம் இல்லை என்றெல்லாம் நாம் முடிவு செய்யவே கூடாது. வாசனாமலம் தாக்காமல் இருக்கணும், அவ்வளவுதான். அதற்கு தகுந்தபடி நம்மளுடைய மனம் மொழி மெய் எல்லாம் சிவத்திட்ட இருக்கிற மாதிரி நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத ஞான நூல்கள் நமக்கு அழகாக வழிகாட்டி இருக்கின்றது. சரி, அப்போ நல்ல ஜீவன் முத்தர்களுடைய உள்ளத்துல எப்படி பேரறிவு விளங்கும்? இப்ப சிற்றறிவா இருக்கக்கூடியது அப்போ ஜீவன் முக்தி நிலையில பேரறிவாக இருக்கும். அந்த பேரறிவு, அந்த உயிர் விளக்கம் என்றெல்லாம் நாம் பார்த்தோம் அல்லவா, அந்த மாதிரி அந்த பேரறிவு விளக்கம். அடுத்து அவங்க முக்தி நிலையை இங்கே அனுபவித்துக் கொண்டிருப்பதால் பேரின்ப விளக்கம், இதெல்லாம் அவங்களுக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனது ஆரூர் கேட்டால், பேத்தும் அவனுக்கே பிச்சியானால், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்பது நமது அப்பர் சுவாமிகள் தன்னுடைய அனுபவத்தையே அந்த பாடலிலே வழங்கி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அப்படி சிவபெருமான் திருவடி நீழலை அடைந்த ஜீவன் முக்தர்கள் சூக்கும தன்மாத்திரைகளால் நிகழக்கூடிய ஐம்புல விஷயங்களில் செல்ல மாட்டார்கள். ஆகையால் அவர்களுக்கு அந்த வினை அல்லது வினையால் பிறவி அப்படிங்கிற இடர்கள்லாம் அவங்களுக்கு இருக்காது. சரி, அவங்க வந்து யாருக்கும் அஞ்ச மாட்டாங்க, நமனுக்கும் அஞ்ச மாட்டாங்க, யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் சொல்றாங்க இல்லையா, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். நமது அப்பர் சுவாமிகளும் சொல்றாங்க, மாணிக்கவாச சுவாமிகளும் சொல்றாங்க. அடுத்து இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை இல்லையா, அந்த நிலையெல்லாம் அப்போ வந்துடும். அவங்களுக்கு எப்போதும் இன்பமா தான் இருப்பாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க தான் முக்தி நிலைக்கு சென்றாச்சு. அதுக்கப்புறம் துன்பத்தை பத்தினா அவங்க சிந்திக்கிறதுக்கு இடமே கிடையாது. அவங்கள்ட்ட வந்து புறப்பற்று அகப்பற்றுலாம் இருக்காது. அதனால தானே கொண்டு வந்து அப்படியே பொன்னும் மணியும் நிறைச்சா அதையும் அள்ளி ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார்னு சொன்ன மாதிரி அப்படியே அள்ளி கொண்டு குப்பையில கொண்டு தட்டிட்டார். இது சிவபெருமான் எனக்கு வழங்கியது என்று சொல்லிலாம் எடுத்துட்டுலாம் வரல. அவரே அவருக்கு இருந்த சொத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்காரு திருநாவுக்கரசு சுவாமிகள். அதே சமயம் அந்த நிறைவு நாள் என்று அது உலகவருக்கு உணர்த்தும் பொருட்டு சுவாமி அப்படி அரம்பையர்களை வர வைக்கும் போது பெண்ணாசை இல்லைங்கிறதையும் உணர்த்தியாச்சு. மண்ணாசை ஏற்கனவே இல்லை, தன்னோட சொத்து சுவாமிகளெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரு. அடுத்து பொன்னாசையும் இல்லை அப்படிங்கிறது தான் இதை பூரா அள்ளி கொண்டு குப்பையில போட்டு. அப்போ எல்லா ஆசைகளையும் விட்டாதான் சிவத்தை அடையலாம். ஆசை அருமின் ஆசை அருமின், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின், ஆசை படப்பட ஆய் வரும் துன்பம், ஆசை விடவிட ஆனந்தம் ஆமே என்பது திருமூல தேவநாயனார் நமக்கு சொன்னது. அதனால எந்த விதமான பற்று இல்லாமல், அகப்பற்று புறப்பற்று இல்லாமல் இருப்பாங்க. அடுத்து சிவவேடம் தாங்கிய அடியார்களை கண்டால் அவர் அடிமைத்தரம் ஒன்றை நினைந்து அவரை தொழல் வேண்டும் இல்லையா. கண்டிப்பாக அடியார கண்டா இது யாரு அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. எவரேனும் எல்லாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால், நெத்தியில விபூதியும் கழுத்துல உத்தராட்சமும் இருக்கிறத பார்த்தா இது யாரு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாதான். இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும்னா இது அடியாரா சிவபெருமானான்னு யோசிக்க கூடாதான். ஏன்னா அவங்களுக்குள்ள சிவபெருமான் இருக்காரு. அதனால இந்த சாதனங்களை பார்க்கும்போது அடிக்கடி நம்ம சொல்றதுதான் பராவணமாவது நீர் அப்படின்னு சொல்றதுனால, பரா அப்படிங்கிறது அம்பாள், அதனால பறையின் வடிவமும் சொன்னதுனால சிவத்தின் வடிவமும் சேர்த்து தான் நம்ம மனதில் கொள்ள வேண்டும். அந்த திருநீர் சுவாமியை ஞாபகப்படுத்துது. அதே மாதிரி ருத்ராட்சம் வந்து சிவபெருமானுடைய கண்கள், இது திருமேனி விபூதி, இது வந்து கண்கள். அப்ப அதை பார்த்த உடனே சிவம் என்று வேடத்தை கண்டாலே வணங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால சிவவேடம் தாங்கியவர்கள் யாரை கண்டாலும் சீவன் முக்தர்கள் என்ன செய்யணும், அவங்கள வந்து சிவமாகவே நினைந்து தொழ வேண்டும் அப்படின்னு அதுல அழகா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எப்போதும் சிவபெருமானை மறக்காமல் நினைந்து கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் சீவன் முக்தருக்குள்ள இலக்கணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, அந்த அதன் பொருட்டு அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சிவன் முத்தர்கள் வந்து திருக்கோயிலுக்கு வர்றாங்க. அங்க அந்த திருக்கோயில் எழுந்தருள் இருக்கக்கூடிய சிவபெருமானை தொழும்போது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய பிராரத்துவ உடல் நீங்கும் பொருட்டு, அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிராரத்த அனுபவத்துக்காக கொடுக்கப்பட்ட இந்த சரீரம் நீங்கும் மட்டும், அவங்க உள்ளத்துல விருப்பு வெறுப்புகள் துயரம் வரவே வராது, அண்டவே அண்டாது அப்படிங்கிறது மிக அழகாக நமக்கு அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக படிப்படியாக ஒரு, அதாவது இறைவன் உயிர், அந்த உயிர் இறைவனை அடைவதற்கு இருக்கக்கூடிய தடைகள் என்று எல்லாவற்றையும் பற்றி நமக்கு சிறப்பாக அதிலே தொகுத்து சொல்லப்பட்டிருந்தது. அதை இப்போது மீண்டும் ஒரு முறை தொகுத்து பார்த்து விடலாம். முதலாவதாக 13 நிலை, அதில் வந்து இறைவனோட சிறப்புகள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டது. அடுத்து உயிரவை நிலை அப்படின்னு சொல்லும்போது இறைவன் நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த உயிருக்காக கொடுக்கப்பட்ட இந்த உடல், அதில் உள்ள கருவிகளை பெற்று நாம் எப்படி பொருட்களை எல்லாம் நுகர்ந்து உலகப் பொருளையும் நுகரணும், அப்புறம் சிவத்தையும் நுகரணும், இம்மை மறுமை அம்மை எல்லாம் நமக்கு கிடைக்கும்படியாக என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டது. அதாவது படிப்படியாக நீங்கள் வந்துடணும் 8வது அதிகாரம் வரைக்கும். அப்புறம் அஞ்சு எழுத்து அருள் நிலையும் சொல்லப்பட்டு முடிவாக அணைந்தோர் தன்மையும் சொல்லப்பட்டு நாம் வந்து அந்த மலவாதனை தாக்கி அத்துவித நிலையிலிருந்து வழிவீரக்கூடாது. முக்திங்கிறதே அத்துவிதம் தானே, அந்த அத்துவித நிலையிலிருந்து வழிவீர சிவத்தை விட்டு நழுவீரக்கூடாது அப்படிங்கிறதுனுடைய தன்னுடைய வேட்கை அறிவு செயல், அதான் இச்சை கிரிய ஞானம் எல்லாமே எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, ஆக இதையெல்லாம் நாம் மனதில் எடுத்துக்கொண்டு அந்த 13 நிலை, உயிரவை நிலை, இருள்மல நிலை, இந்த மூன்று அதிகாரங்களும் நமக்கு அழகாக எதை சொன்னது, இந்த முப்பொருளையும் பற்றி சொன்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்தால இருக்கக்கூடிய மூன்று அதிகாரங்கள் வந்து இருவினை ஒப்பு, மல்லபரிபாகம், சக்தி நிபாதம் அடைய பெற்றால் என்னென்ன கிடைக்கும், அதாவது அறியும் நெறி, உயிர் விளக்கம், இன்புறு நிலை, இதை பற்றியெல்லாம் நமக்கு சொல்லுது. அந்த ரெண்டுக்கும் நடுவில், இந்த மூன்றுக்கும் நடுவில் 4வது அருளது நிலையும் அருளுறு நிலை, 5வது அருளுறு நிலையும் இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக அந்த அருளது நிலையில வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு, ஏன்னா நமக்கு எல்லா நிலையும் இறைவன் தான் துணையாக இருக்கின்றார், அதை நம்ம மனசில் வச்சுக்கிடணும். அருளது நிலையில திரோதான சக்தி ஆகிய அருள் வந்து சகல வர்க்கத்து மார்க்கிற்கு, அதாவது மாந்தர்க்கு, அதாவது மூன்று மலங்களும் உடையவர்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத அழகாக பகுத்தறியும்படி அந்த கருவி அருவி வளரும் வண்ணம் அந்த கூடவே இருந்து அவங்க அறியாமல் இருந்து உதவி செய்கிறது உணர்த்துகிறதுன்னு பார்க்குறோம். அருளுறு நிலையில் மனசுக்குள்ளே நின்று அவங்க அறியாமல் உணர்த்தின அருள் பக்குவம் வந்தாச்சு, அதனால் அவங்க முன்னால் அவங்க அறியும்படி நனவில் நேராய் மானிட வடிவில் அருட்குறவனாக வந்து இறைவனுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஆண்டான் அடிமை தொடர்பு அதை அழகாக எடுத்து சொல்லி ஒரு உரிமை இருக்கு உயிர்களுக்கு. என்ன உரிமைனா பேரின்பம் ஒன்று அடையக்கூடிய ஒரு உரிமை இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி அந்த உரிமை அடைவதற்கு என்னென்ன சாதிக்க வேண்டும் என்று சாதிக்கும் முறை பற்றியும் நமக்கு தெளிவாக மாந்தருக்கு உணர்த்துகிறது என்று நாம பார்க்கிறோம். மாந்தருடைய மனமும் அதாவது பக்குவத்துக்கு தகுந்தால வேறுபடும். சிற்றின்பத்தை நுகரக்கூடிய கருவியாகவும் இருக்கும், பேரின்பத்தை நுகரக்கூடிய கருவியாகவும் இரு வகையாக இருக்கிறது. சரி, அப்ப மனம்ங்கிறது அருளது நிலையில வந்து சிற்றின்பத்தை நுகரக்கூடிய கருவியாக இருக்கு, அது 4 அந்த கரணங்களோட கூடுது. அதே சமயம் அருளுறு நிலையில என்னவா மாறிடுது அப்படின்னா, நமக்கு அது வந்து பேரின்பத்தை நுகரக்கூடிய தன்மைக்கு அது மாறிவிடுகிறது என்பதையெல்லாம் நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லி அப்படியே நாம் படிப்படியாக வந்து அதன் பின்பாக இந்த அணைந்தோர் தன்மைக்கு வந்து மலப்பிணிப்பு இல்லாம நீங்கி நல்ல திருந்திய மனத்தோடு எப்போதும் இருக்க வேண்டும். ஏன்னா ரொம்ப எல்லாம் கேட்கறதெல்லாம் நல்லா தான் இருக்கு, படிக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்கு, கற்றலும் கேட்டலும் நல்லா இருக்கு, ஆனால் அதையே சிந்திச்சுக்கிட்டே இருந்து அதன் பின்பு ஒரு தெளிவு வரணும், அப்போதான் நெட்டை கூட முடியும். ஆகையால் அதையெல்லாம் நமக்கு மிக தெளிவாக அதை எடுத்து கூறியிருக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டு அதற்கு நமக்கு பொருத்தமாக உள்ள பாடல்களை இப்போது நாம் பார்க்கலாம். இப்போது திரு பிரம்மபுரம் அவர் மிகுதியாக அவரை ஆட்கொண்ட ஒரு தலம் என்றே சொல்லலாம். அதிலே உள்ள பாடல் கொல்லிப்பண் அடையலார் புறம் சீரி அந்தனர் ஏத்த மாமட மாதொடும் பெடையலாம் கடற்கானல் புல்கும் பிரமாபுரத்து உரை கோயிலான் தொடையலார் நறுங்கொன்றையான் தொழிலே பரவி நின்று ஏத்தினாள். நீட்டா சொல்லியாச்சு. தொடையலார் நருங்கொன்றையான், நருங்கொன்றையான்ங்கிறது சிவபெருமானை சுட்டுகின்றது. அவருடைய தொழிலைத்தான் செய்யணும், அதை அரண்பணியே செய்யணும். அப்படி பரவி நின்று ஏத்தினால் இடையிலார் சிவலோகம் எய்துதற்கு இது காரணம் காண்மீன்களே, அப்படி காண்மீனே அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப அடையலார் புறம் அப்படின்னா தம்மை அடையாத அசுரர்களுடைய திரிபுரத்தை தீயல சினந்து எரிக்கின்றார். அவங்க இறைவனை மறந்தாங்க இல்லையா, அதனால. அடுத்து அந்தனர் ஏத்த உயிர்கள்ட்ட எப்போதும் செந்தன்மை பூண்டு ஒழுகுபவர்கள் அந்தனர்கள். அந்த சிறந்த பண்புடையவர்கள் வழிபடுகின்றார்கள். மாமட மாது அப்படிங்கிறது அம்பாளை குறிக்கின்றது. பெடையெல்லாம் கடல் காணல் புல்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது அன்றில் பறவை, ஆண் பறவையும் பெண் பறவையும் சேர்ந்து அந்த கடற்கரை சோலை, அங்கே இருக்கக்கூடிய கடற்கரை சோலைகளை உடைய பிரம்மாபுரம், அதில் அம்பாளோட சுவாமி எழுந்தருள் இருக்கின்றார், உமாதேவியாரோடு இருக்கின்றார் அப்படிங்கிறத சொல்லிட்டு நருங்கொன்றை, அதுதான் நறுமையார் கொன்றை தொடையலான் அப்படின்னு கொண்டு கூட்டி பார்த்தோன்னா மனம் பொருந்திய கொன்றை மாலையை அணிந்தவர் அந்த சிவபெருமான் வீட்டிற்கக்கூடிய அந்த வீட்டில் அந்த சிவபெருமான் அந்த ஆகிய சிவபெருமான் தொழிலே இல்லையா, அதுதான் நமக்கு முக்கியமானது. அதாவது திருக்கோயிலில் செய்யக்கூடிய சரியை படி, திரு அலகிடுதல், திரு மெழுக்கிடுதல், நந்தவனம் அமைத்தல், பூ கொய்தல், பூமாலை கட்டி சாத்தல், அந்த அப்படிங்கிற திருப்பணிகளெல்லாம் நிலையாக செய்து அவருடைய புகழால் அவரை துதித்தால் அதெல்லாம் அவருக்கு நாம் செய்யக்கூடிய, அதான் ஏத்தினால்னு வந்தாச்சு. அதனால் அது சொல்லப்பட்டிருக்கு. தொழில் அப்படிங்கிறது சரியை பணிகளை சொல்லப்பட்டிருக்கு. பரவி அப்படிங்கிறது அவரை வழிபடுவதை சொல்லியிருக்கு. ஏத்தினால் என்று சொல்வது துதித்தல், பாடுதல். இப்படி செஞ்சா சிவலோகம் எய்துதற்கு இடையிலார் அப்படின்னா அவங்க சிவலோகம் சேர்வதற்கு எந்த தடையும் அவர்களுக்கு கிடையாது என்று மிக அழகாக அந்த உழவார பணி அப்படிங்கிறத நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நல்ல ஒரு வலியுறுத்திய ஒரு பாடல் என்றே நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு சிவலோகம் அடைவதற்கு காரணம் இருக்கிறது என்ன அப்படின்னா நீங்க நிச்சயமாக சிவப்பணி செய்திருக்க வேண்டும் என்று அதிலே நமக்கு அந்த அதாவது சரியையாளர்கள் அந்த பதமுத்தியில இருக்கக்கூடிய சாலோகம் அப்படிங்கிறது அதுல வலியுறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அதனை தொடர்ந்து நரை மலி தரும் அலரோடு முகை நகு மலர் புகை மிகு வளரொளி நிறை புனல் கொடு தனை நினைவோடு நியதமும் வழிபடும் அடியவர் குறைவில பதம் அணைதர அருள் குணம் உடை இறை உரை வனபதி சிறை புனல் அமர் சிவபுரமது நினைபவர் செயமகள் தலைவரே என்று சொல்லியாச்சு. நரை மலி தரும் அலறு, அதாவது மனம் நிறைந்த சந்தன குழம்பு. முகை நகு மலர், அரும்பா இருக்கணும். சில பூக்கள் வந்து சுவாமிக்கு அரும்பா சாத்தணும். சரி, அதுவும் மிகு புகை அப்படின்னா தூபம். வளர் ஒளி, அது நன்றாக எரியக்கூடிய தீபம், மனமிக்க தூபமும் நன்றாக எரியக்கூடிய தீபமும். நிறை புனலும் கொடு, நிறைவாக உள்ள நீர். இவற்றை துணையாக கையில் கொண்டு அர்ச்சித்தும் தூப தீபங்கள் காட்டியும் தன்னை நியதமும் நினைவோடும் வழிபடும் அடியவர். தன்னை என்ன கொடுத்தாச்சு, நியதம் அப்படின்னா நியமமா அப்படின்னு சொல்லுவோம்ல, விடாம தினந்தோறும் பூஜை பண்ணக்கூடியவங்க வழிபடக்கூடியவங்க அந்த அடியவர்கள் தான் ஆண்டான் அவர்கள் அடிமை என்ற உணர்விலே இருந்து சலிப்பில்லாமல் தனக்கு இறைவன் செய்யும் பேருபகாரங்களை மனதினால் நினைந்தும் வாக்கினால் மந்திரங்கள் சொல்லி வழுத்தியும் வணங்குகின்ற கிரியையாளராகிய அடியார்கள். முதல் பாடல் நம்ம சரியை பார்த்தோம், அணைந்தோர் தன்மையில் சரியையும் பண்ணணும். அடுத்து கிரியை, வாசனாமலம் தாக்காதிருட்டும் பொருட்டு என்னெல்லாம் அப்பர் சுவாமிகள் நிறைவு நாள் வரைக்கும் பூஜையும் பண்ணியிருக்காரு, உழவார பணியும் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய வரலாறை நாம் பார்க்கும்போது நமக்கு அழகாக தெரியும். சரி, அடுத்து குறைவில பதம் இல்லையா, அணை தர அவங்களுடைய அறிவு நிலைக்கு தக்க அளவில் குறையாத இப்ப இதுக்கு என்னது? சிவ சாமீப முக்தி. அந்த பதமுக்தியை அடையும் கிரியைக்கு வந்து சாமீபம், இறைவன் அருகிலே இருக்கலாம். அங்க சரியைக்கு வந்து ஆண்டானும் அடிமையுமா இருக்கணும், எஜமானும் பணியாளும் மாதிரி. கிரியைக்கு வந்து அந்த அதுக்கு வந்து சாலோகம் கிடைக்குது சரியைக்கு, கிரியைக்கு வந்து சாமீபம் கிடைக்கு அப்படிங்கறது புத்திர மார்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக அப்படி செய்து அருள் குணம் உடை இறை, அருள் செய்யக்கூடிய பேர் இரக்க குணம். நாமெல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் காட்டுறது இரக்கம், சுவாமி நம்ம மேல காட்டுறது பேர் இரக்கம். அதனால மிக அழகாக பேர் இரக்கம் காட்டக்கூடிய சிவபெருமான் உரை வனபதி. அவர் உரையக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறை புனல் அமர் சிவபுரம். அதாவது அணைகளாலே, சிறைனா அணை, அணைகளாலே தடுக்கப்பட்ட நீரை உடைய திருச்சிவபுரம் அப்படிங்கிற தலத்தில் உள்ள கோயிலை நினைபவர், நினைபவர்னு சொல்லியாச்சுன்னா நினைந்து உருகணும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கணும்னு சொல்றோம் இல்லையா, அது என்னன்னா தியானம்தான். அப்படி யார் உருகி வழிபாடு செய்கின்றார்களோ, அதாவது ஜீவன் முக்தர்களாகிய அடியவர்கள், அவங்க செய்யமகள் தலைவர். அவங்க வந்து ஜெயமகள் அப்படிங்கிறதுக்கு உரை செய்யும் போது வெற்றி லட்சுமி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, துர்க்கை என்று சொல்லலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு, அவங்களுக்கே தலைவராக ஆகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தான் நினைக்கிற மாதிரி தங்களால் அடைய பெற்ற அத்துவத நிலையில அவங்களாம் நிலைத்து நிற்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு வேற எந்த விதமான சிந்தனையும் நோக்கமும் நிச்சயமாக இருக்காது. சிவபூஜை பண்றவங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த உணர்வினை மனதில் வைத்து கொண்டுதான் சிவபூஜை செய்ய வேண்டும். அதனால மிக அழகாக இதிலே நமக்கு அவர் எடுத்து சொல்லி இருக்கின்றார் அப்படிங்கறத பாக்குறோம். அந்த பூஜை பண்ணும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்படி கோயில்ல தரிசனம் பண்ணனா ஒன்று இருந்து நினைமின் என்று அப்பர் சுவாமிகளும் ஐந்து பேரறிவும் கண்களே குள்ளன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நமக்கு வழிகாட்டினாங்களோ, அதே மாதிரி பூஜை பண்ணும் போதும் வேற எங்கேயும் நமக்கு வந்து கவனச்சிதறல் இருக்கவே கூடாது. அதைத்தான் சித்திக்கு மேல் நூல் இல்லை என்று சொல்லக்கூடிய சிவஞான சித்தியார்ல, மனமது நினைய வாக்கு வலுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையில் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது உருக்கணும், மனசுல ஒரு உருக்கம் வரணும் இந்த பூஜையினால. எனக்கு இத்தனையும் செய்ய தெரியுது இந்த கிரியை, எனக்கு இவ்வளவு மந்திரங்கள் தெரிகிறது, எனக்கு இவ்வளவு பூஜா திரவியங்கள் கிடைக்கின்றது, நான் இப்படி பூஜை பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சோம்னா நிச்சயமாக அது தவறு. அந்த மாதிரி நிச்சயமாக யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கறத இதுல, அந்த பக்குவம் வேணும் அப்படிங்கறத இதுல ரொம்ப அழகாக சிவ சாமீபமாகிய பதமுத்தி கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை இதிலே அந்த சித்தாந்த கருத்தானது இந்த பாடலிலே வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அனைந்தோர் தன்மையில் இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சரியை பாடலும் ஒரு கிரியை பாடலும் பார்த்தோம். அதன் பின்பாக அடுத்த பாடல் அதே சிவபுரம் தலத்திற்கு, சினமலி அறுபகை மிகு பொறி சிதை தரு வகை வழி நிறுவிய மனன் உணர்வோடு மலர்மிசை எழுதரு பொருணியதம் முணர்வர் தனதெழில் உருவது கொடு அடைத்தகு பரன் உறைவது நகர் மதில் கனமருவிய சிவபுரம் நினைபவர் கலைமகள் தர நிகழ்வரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, சினமலி அறுபகை. நம்ம வேண்டாம் வேண்டாம்னு நினைச்சாலும் சில பொருளெல்லாம் வீட்டில் வச்சுருப்போம், குடியிருக்க வீட்டில், அதனால நமக்கு பிரயோஜனம் கிடையாது, ஆனால் அதை வச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதே மாதிரி நம்மக்கிட்ட வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் ஒரு ஆறு பகை நம்மக்கிட்ட இருக்கு. அதாவது வெகுளி குணம், அந்த கோபத்தை அந்த கோபங்கிற குணம் நிறைஞ்சிருக்கக்கூடிய, அது எதனால வருது? காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மார்ச்சரியம், இதுதான் அறுபகைன்னு சொல்லுவாங்க. அது சினமலி, இந்த ஆறு இருந்தால் கண்டிப்பாக கோபம் நல்லா இருக்கும். அதனால தான் இந்த பகையெல்லாம் நம்மகிட்ட இருக்கவே கூடாது, பகைமை உணர்வை தரக்கூடிய ஆறு பகையும் நம்மகிட்ட இருக்கவே கூடாதுன்னு ஞான நூல்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லுது. காமம் என்பது தேவையற்ற பொருட்கள் மேலெல்லாம் வைக்கிற விருப்பம். குரோதம், ஏதாவது நினைச்சது நடக்கலைன்னா அவங்க மேலே தேவையில்லாத வெறுப்பு. மோகம், தேவையற்ற பொருட்கள் மேலே இருக்கக்கூடிய ஆசை, தீவிரமான ஆசை. அப்புறம் லோபம், கஞ்சத்தனம், நிச்சயமா நம்மளால கொடுக்க முடியும், ஆனா இதெல்லாம் வேணும் வேணும் வேணும்னு அந்த பற்று, ஓவரான பற்று இருந்தா நிச்சயமாக என்ன செய்ய மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்க கொடுக்க மாட்டாங்க. ஈயாத லோபின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதான். இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வச்சு. இப்படி இங்க பொத்தி பொத்தி வச்சா அங்க நரகத்துல போய் தண்டனையை அனுபவிக்கணும். சரி, அதற்கு அடுத்தபடியாக அப்படியே மதம் ஆச்சரியமாக அதுவும் அந்த மூர்க்க குணங்கள் தான், அதையெல்லாம் நமக்கு சொல்லிட்டு மிகு பொறி சிதை தரு வகை மிகுந்து இல்லையா அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது இந்த ஆறு பகைகளும் என்ன செய்தா, மெய் வாய் கண் மூக்கு செவிங்கிற ஐந்து ஞானேந்திரியங்கள், மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ங்கிற நான்கு அந்தகரணங்கள், அடுத்து கண்மேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், தன்மாத்திரைகள், இந்த மாதிரி புற விஷய பொருட்கள்ல ஏதாச்சும் போகுதே தவிர இறைவனை நோக்கி செல்லாமல் இருக்கின்றதா, அதை அந்த மாதிரி புற விஷயங்கள்ல செல்லாது அடங்கும் வண்ணம். அடுத்து என்ன சொல்லியாச்சு, வழி நிறுவிய மனன் உணர்வோடு, அது பிராணாயாமம், மூச்சை அடக்க வேண்டும். கோவப்படக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு, கோவப்பட மூச்சு வேக வேகமா போகும், மூச்சு வேக வேகமாக போனால் ஆயுள் குறையும். அதனால் மூச்சை வந்து நிறுத்தி தான் நம்ம சுவாசிக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதான் அந்த மூச்சை எப்படி அடக்கணும் அப்படிங்கிறது தான் பிராணாயாமம். அனுஷ்டானத்திலையும் அந்த சமய தீஷை பெற்றுக்கொண்டு அனுஷ்டானம் செய்பவர்களும் விசேட தீஷை பெற்றுக்கொண்டு பூஜை செய்பவர்களும் கண்டிப்பாக இந்த பிராணாயாமம் செய்வாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, அடுத்தபடியாக அதை செய்து கொண்டே இருந்தால் அந்த மூச்சு வந்து நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா, ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்ம மனசு வந்து செதறாது அப்படிங்கிறது. சரி, அந்த தம்வயப்படுத்திய உள்ளத்தில் நம்ம பூஜைக்கெல்லாம் அது வந்து நமக்கு ரொம்ப உபகாரமாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. மனன் உணர்வோடு வழி நிறுவியங்கிறது பிராணாயாமம், மனன் உணர்வோடுங்கிறது அந்த உள்ளம் வந்து நம்ம வசத்தில் இருக்கணும் பூஜை பண்ணும்போது, அது பாட்டுக்கு தான் நினச்ச மூப்பில் போகக்கூடாது. அடுத்து மலர் மிசை எழுதரு இல்லையா, எழுதரு பொருள், அதாவது உள்ள தாமரை, இருதய தாமரை, அதில் விளங்கி எழுந்தருள் இருக்கக்கூடிய சதாசிவம் பூர்த்தி. அகத்தை பூஜை பண்ணிட்டு தான் புறத்தே நம்ம பூஜையை பண்ணணும். அடுத்து என்ன சொல்லியாச்சு, நியதமும் உணர்பவர் அப்படின்னு சொல்லியாச்சு. தப்பாமல் பூஜை பண்ணணும், எந்த நாள்லையும் ஒரு நாள் கூட நம்ம பூஜை எடுத்த நாள்லேருந்து விடவே கூடாது, அதற்கு தக்க மாதிரி நம்ம வாழ பழகிக்கிடணும். அதனால் அந்த மாதிரி தப்பாமல் நினைந்து பூஜித்து உணர்பவர், பூஜையால் ஒரு நல்ல உணர்வு கிடைக்கும், அப்படி உணர்கின்ற அடியார்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்குன்னா, அடைத்தகு தனதெழில் உருவது கொடுபரன். சரியா, அடையத்தகுந்தது என்னதுன்னு பார்த்தான்னா அழகான உருவத்தை கொடுக்கக்கூடிய சதாசிவ மூர்த்தி ஆகிய சிவபெருமான் உறைவது, வீட்டிருக்கக்கூடிய கணம் மருவிய மதில், மேகங்கள் தங்கக்கூடிய மதில்களால் சூழப்பட்ட சிவபுரம்ங்கிற நகர் அந்த திருக்கோயில், அதை நினைபவர். சரியா, மனதால் நினையணும், மனதால் நினையணும்னு சொன்ன உடனே வாக்கினால் துதிக்கணும், வாக்கினால் துதிக்கணும்னு சொன்ன உடனே காயத்தால் வழிபடணும். இதெல்லாம் சேர்த்தே தான். இதெல்லாம் யார் செய்வாங்கன்னா சீவன் முக்தர்களாக இருக்கக்கூடிய அடியவர்கள். சரி, அவங்க கலை மகள் தர நிகழ்வர் அப்படின்னா வாணி சரஸ்வதி வந்து மெய்யறிவு கொடுக்கப்பட்டு அந்த அறிவோடு உலகத்தில் இருப்பாங்க. அதாவது தனக்கு கிடைத்த அத்துவித நிலையில் அப்படி உறைந்து நிற்பார்கள், அதை விட்டு பிறழ மாட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம இதில் அழகாக நமக்கு ஞானசம்பந்த பெருந்தகை தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.